திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு அனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எந்தை பிராந்தன் இணையடி தானே, எந்தை பிராந்தன் இணையடி தானே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு திருமூல தேவ நாயனாரின் பொற்பாதங்களையும் முக்கரணங்களால் பணிந்து போற்றி, திருவாவுதுரை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் முக்கரணங்களால் பணிந்து, அருமையான முறையிலே சைவ நிகழ்வுகளை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்லலாம். சரி, நேத்து நம்ம சக்தி நிபாதத்தை பத்தி பார்த்தாச்சு. இன்னைக்கு அதோட தொடர்ச்சியாக நாம் அடுத்து பார்க்க இருப்பது புறச்சமய தூஷணம் என்ற தலைப்பு. அதாவது சித்தாந்தம், சித்தாந்த சைவம் அல்லாத அகமும் புறமும் ஆகிய சமயங்களுடைய பொருந்தாமையை பற்றி நமக்கு கூறுகிறது. இப்போ நம்ம சித்தாந்த சைவத்தோட செம்பொருளை கூறுவதால் ஏனைய மதங்களுக்கு அந்த சிறப்பின்மை நமக்கு உணர்த்தப்படுகிறது. ஒரு பொருளோட சிறப்பு உணர்த்தப்படும் போது அந்த சிறப்பு மற்ற பொருள்களுக்கு இல்லைங்கிறது நமக்கு புரியப்படும் இல்லையா? அந்த மாதிரி ஆயத்துள் நின்ற அரு சமயங்களுள் காயத்துள் நின்ற கடவுளை காண்கிலா, மாய குழியில் விழுவர் மனை மக்கள் பாசத்தில் உற்று பதைக்கின்றவாறே அப்படின்னு சொல்றார். அதாவது கடவுளை காட்டக்கூடிய சமயம் சைவ சமயம்தான் என்று அறுதியிட்டு இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. ஆயம் அப்படின்னா கூட்டம், அது ஆயத்துள் நின்ற அரு சமயங்கள் அப்படின்னா கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய ஆறு சமயங்களும், காயம்னா உடம்புன்னு நமக்கு தெரியும், அதில் இருக்கக்கூடிய பரம்பொருளை காணாது. அந்த சமயங்களை பற்றுபவர்கள் மாய குழியில் விழுவர், அவங்களாம் மாயையாகிய குழியில் தான் விழுவார்கள். அதனால மனைவி மக்கள் அப்படிங்கிற கட்டில் அகப்பட்டு பதைத்து போவார்கள். அப்படிதான் இப்ப நமக்கு நல்லா ஆழ்ந்து யோசிச்சா தெரியும். கண்டிப்பாக எல்லோரும் இல்லறத்தில் தான் இருக்கின்றோம், குடும்பத்தை பேணத்தான் வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதிலே அளவுக்கு அதிகமாக அழுந்தி பதைத்து கொண்டே இருப்பது நம் ஆன்மாவிற்கு நன்மை பயக்காது. இதற்காக நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, இதற்கு முந்தைய பிறவிகளிலே நம்முடைய பெற்றோர் யார், நமக்கு பிறந்தவர்கள் யார், நம்முடைய வாழ்க்கை துணை யார், நம்முடன் பிறந்தவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் எதுவுமே நம் நினைவில் இல்லை. இதுதான் இதுக்கப்புறம் வரக்கூடிய பிறவிகளுக்கு. அப்ப நமக்கு ஒரே உற்றார் சுவாமி தான், அம்பாள் தான். நமக்கு உறவினரும் அவங்க தான், நமக்கு பெற்றோரும் அவங்க தான். எல்லாமே நமக்கு தோன்றா துணையா இருந்து நமக்கு எல்லாம் செய்பவங்க அவங்க தான். அதை உணர்ந்து இந்த ஆன்மாவிற்காக, இந்த ஆன்மா கடை தேரும் பொருட்டு கொடுக்கப்பட்ட அந்த தனுகரண புவன போகத்தை வச்சுட்டு அதை சார்ந்த மாயையிலே நம்ம சிக்கி தவிக்க கூடாது அப்படிங்கிறத உன்னதமாக உணர்த்தக்கூடியது நம்ம சைவ சித்தாந்தம் தான். சரி, ஆக அஞ்ஞானம் சொல்லி அவங்க எல்லாம் பதித்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லுகிறது. அதாவது புறச்சமயங்கள் சிவத்தை காணா, கடவுளை காணாது. அதனால அதை மேற்கொள்ளும் மல மாயை பாசங்களிலிருந்து நீங்கள், அதை யாரெல்லாம் மேற்கொள்கின்றார்களோ அவங்க மலம் மாயை என்ற பாசத்தை விட்டு நீங்காதார் என்று சொல்லியாச்சு. இந்த அறுவகை அறு சமயங்கள் அப்படின்னு சொல்லும் போது அகச்சமயம், புறச்சமயம், அகப்புறம், புறப்புறம் என்று சைவ சித்தாந்தம் நமக்கு அவற்றை எல்லாம் எடுத்துரைக்கின்றது. காயம் என்றால் உடல் என்று நமக்கு தெரியும். உத்தமன் உள்ளே குடியிருப்பதால் இது கோயில் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த உத்தமன் இருக்கின்றார்ங்க உணர்வு யாருக்கு இருக்கோ அவங்களால் தான் உள்ளே பரம்பொருள் இருக்கு என்பதை உணர முடியுமே தவிர ஏனையோர் நிச்சயமாக காணார். ஆக அதை நமக்கு தெளிவாக இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தி மாய குழி என்பது புறச்சமய கொள்கைகள் என்று நமக்கு அழகாக எடுத்துரைத்திருக்கின்ற. இன்னொரு மாயக்குழிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்ன பார்க்கலாம்னா கருக்குழி. கருக்குழியில் பட்டு பிறவிக்கு வருவதையும் அது குறிக்கிறது. உள்ளத்து உள்ளேதான் கரந்து எங்கும் நின்றவன் வள்ளல் தலைமகன் மலருரை மாதவன் பொள்ளல் குரம்பை புகுந்து புறப்படும் கள்ளத்தலைவன் கருத்தறியார்களே. இறைவன் எங்கே இடைவிடாது உரைகின்றான் என்று கேள்வி எல்லோருக்கும் எழும். யாரெல்லாம் இறைவனை நினைக்கின்றார்களோ இடையராது நினைக்கின்றார்களோ அவர்கள் மனத்திற்குள் மறைந்து இருக்கின்றார். எங்கும் வியாபகமாக இருக்கக்கூடிய இறைவன் தன்னை நினைப்பவர் மனத்துள் மறைந்து நிற்கின்றார். அவர் உயிர்க்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கைமாறு கருதாது கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளல். இப்ப யாருனாலும் பிரத்யாருக்கு ஒண்ணு கொடுக்காங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு கைமாறு கருதுவாங்க. நான் உனக்கு அன்னைக்கு அது கொடுத்தேன், இன்னைக்கு எனக்கு இது தரலையான்னு கேட்பாங்க. ஆனா சுவாமி நம்ம கிட்ட எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் நமக்காக எல்லாவற்றையும் வாரி வழங்க, இந்த உயிருக்கு என்ன வேணும் அந்த உயிரால தனக்கு வேண்டியதெல்லாம் ஏற்படுத்தி கொள்ள முடியாது, அதுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. அதனால சுவாமி நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நமக்கு கொடுக்கின்ற வரையாது வழங்கக்கூடிய கைமாறு கருதாத வள்ளல். அதோட மட்டும் இல்லாம அவர் எல்லாம் கொடுத்துட்டாரு, நான் தான் உனக்கு எல்லாம் கொடுத்துட்டலான்ட்டு நம்மளை கண்டுக்காம விட்டுக்கிறது கிடையாது. ஆன்மாக்கள் தன் இச்சை வழி சென்று இல்லை, அதுக்கு எப்போதும் மனம் போன போக்குலதான் போகும். அப்ப தன்னுடைய இச்சைப்படி அதுல ஆயிரம் பிழைகள் இருக்கும். அதனால அப்படி சென்று கெடாதவாறு சிவநெறிக்கண் செலுத்துதல் அல்ல, அப்படி செலுத்தக்கூடிய சிறந்த தலைவன் அவர். அதோட மட்டும் இல்லாம இதய தாமரை மலருரை மாதவன் அப்படின்னு சொல்ற இதய தாமரை, அந்த இருதய தாமரையில எழுந்தருள் இருக்கக்கூடிய சக்தியுத்தன் பொள்ளல் குரம்பை புகுந்து புறப்படும் கள்ளத்தலைவன் இல்லையா, அழகாக நவத்வாரங்களோடு கூடிய இந்த உடலாகிய குடிசையில் புகுந்து புறப்படக்கூடிய கள்ளத்தலைவன். அவருடைய திருவுள்ள கருத்தை புறச்சமைகள் அறிய மாட்டார்கள். இதத்தான் அழகா நமது நாவுக்கரசு பெருமான் ஐந்தாம் திருமுறையிலே என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு நிற்கும் இன்னம்பர் ஈசனே என்று சொன்னார். அப்போ உள்ளத்துக்குள்ளே கரந்து அப்படிங்கிறது ஒன்றாய் நின்றது, எங்கும் நின்றான் அப்படிங்கிறது வேறாய் நிற்கின்றது. ஆக இறைவன் நம்மோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கின்றார். புகுந்து புறப்படும் அப்படின்னா உயிர்ப்பாக உடல்ல புகுந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்ல, பொள்ளல்னா பொத்தல், அதாவது துவாரங்கள் என்று சொல்லி மிக அழகாக இறைவன் நமக்குள் இருக்கின்றார். அந்த உணர்வு நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். எங்கேயோ தேடிக்கிட்டே இருக்கோம், உள்ளெல்லாம் இருக்கிறாரு அவரு இல்லையா, நம்ம உடம்புங்கிற கோயிலுக்குள்ள அவர் இருக்கிறார் என்று மிக அழகாக நமக்கு ஒரு அறுதியிட்டு இந்த பாடலிலே இறைவன் உரைகின்ற இடம் அவர் சர்வ வியாபகமாக எங்கும் இருந்தாலும் நினைப்பவர்களுடைய மனத்திலும் எழுந்தருளி இருக்கின்றார் என்ற ஒரு உன்னதமான விஷயத்தை அழுத்தமாக நமக்கு இந்த பாடலிலே வழங்கியிருக்கின்றார். உள்ளத்தும் உள்ளன் புறத்தும் உள்ளன் என்பவர்களுக்கு உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் எம் இறை. உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லை புறத்து இல்லை என்பவர்க்கு உள்ளத்தும் இல்லை புறத்தில்லை தானே அப்படிங்கிறது. யார் எப்படி நினைக்கின்றார்களோ அவரவர்கள் பக்குவத்திற்கு ஏற்ப அவரவர்கள் நிலைக்கு ஏற்ப அவர் அருள் செய்கின்றார் என்பதை இந்த பாடலில் நமக்கு உணர்த்துகிறது. இறைவன் என்னோடு உயிருக்கு உயிராக விளங்குகின்றான் அப்படின்னு யாரு உணர்கின்றார்களோ, என்னோட உயிரில்தான் இறைவன் இருக்கின்றான் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய உயிரையே இடமாக கொண்டு இறைவன் எழுந்தருளி இருக்கின்றார், அருள் செய்கின்றார். வேற என்ன இல்ல, இல்ல அவர் வேறாக வெளியில் தான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு பேதமை உடையவர்களுக்கு அவர் வெளியில நின்று அருள் செய்கின்றார். உணர்ந்தால் உள் நின்று அருள் செய்கின்றார், உணராவிட்டால் வெளியில் நின்று அருள் செய்கின்றார். இல்ல இந்த இரண்டு இடத்துலயும் இல்ல, அவர் உள்ளேயும் இல்ல வெளியேயும் இல்ல, அகத்தும் இல்லை புறத்தும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாத்திகவாதிகளுக்கு இரண்டு இடத்திலையுமே அவர் இல்லாதவர் போல் காட்டிக்கொள்கிறார். அவர் இருக்கின்றார், தன்னை காட்டுவதில்லை. இங்கனம் அவரை நாம் எங்கனம் நினைத்தால் அவர் நமக்கு ஒன்றாகவே இருப்பார் என்பதை, அதாவது உள்ளத்து இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு உள்ளத்திலே இல்லைங்கும் போது வெளியிலையும் இல்லை அப்படிங்கிறதையும், புறத்து இல்லைன்னு சொல்லும் போது அதே மாதிரிதான், அங்க இல்லைன்னா எப்படிப்பா உனக்குள்ள இருப்பாரு, எங்க இல்ல போ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கு. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உள்ளத்தும் உள்ளன் புறத்தும் உள்ளன்கிறது நமக்கு ஆணித்தரமா நம்ம மனசுல இருக்கணும், மறக்கவே கூடாது. அப்படி இருப்பவர்களுக்கு அவன் உள்ளத்து உள்ளேயும் இருக்கிறான் புறத்தேயும் இருக்கின்றான் என்ற ஒரு அருமையான பாடல் இந்த பாடல். தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன் சொல்றார் இல்லையா, அது மாதிரி. ஆறு சமயமும் கண்டவர் கண்டிலர், ஆறு சமய பொருளும் அவனலன், தேருமின் தேறி தெளிமின் தெளிந்த பின் மாறுதல் இன்றி மனை புகலாமே என்று சொல்லுகின்றார். இறைவன் சமயாதீத பழம்பொருள் அதை நமக்கு உணர்த்துகின்றார். எத்தனையோ சமயங்கள் இருக்கு, அது எல்லாமே படிமுறையில ஆன்மாக்கள் முன்னேறி வருவதற்கு இருக்கு. அதனால அதுல இருந்தா நேரம் முக்திக்கு போயிடலான்னு மட்டும் நம்ம அதுல இருந்து இருந்து பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு அப்புறம் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது, இங்க வந்து இங்க வந்தப்புறம் பெறலாம இருக்கணும், வாசனாமலந்தாக்கி எங்கேயாவது ஓடி போகாம இருக்கணும், திருப்பி இங்கே இருந்து மீண்டும் படிப்படியாக மேலே சென்று தன்னை பக்குவப்படுத்தி இறைவனை சிக்கன பிடித்து அவருடைய திருவடியிலே நாம் ஒன்ற வேண்டும் என்பது நமக்கு உணர்த்தப்படுகிறது. அதனால ஆறு சமயங்களையும் அறிந்தவர்கள் இறைவனை உள்ளவாறு உணர்ந்தவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அதனால அவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய பொருள் வந்து சிவபெருமான் அல்லர் அப்படிங்கிறது துணிபு. அதனால இறைவனை தேர வேண்டும், தெளிய வேண்டும், தெளிந்தால் மாறுபாடின்றி வீடு வேறு அடையலாம் என்று உணர்த்துகின்றார். இந்த சமயங்களுடைய வகைகள் கொள்கைகளை எல்லாம் சிவஞான சித்தியார் பரபக்கத்திலும், சங்கற்ப நிராகரணம் என்ற நூலிலும், சிவஞான மாபாடியத்திலும் நாம் விரிவாக காணலாம். புறச்சமய கொள்கைகள் பூரா அதுல இருக்கும், அவங்களுடைய பெயர் அவங்களுடைய கொள்கைகள் எல்லாமே அதுல விரிவாக சொல்லப்பட்டிருக்கும். திருவாசகத்துல சொல்லுவாரு இருமு சமயத்து, இருமு சமயங்கிறது அருசமயம்தான், ஒரு பேய் தேரினை நீர்நசை தரவரு நெடுங்கண் மான்கணம் தவப்பெரும் வாயிடை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாகம் நீங்காத அசைந்தன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருது. காணல் நீரா பார்த்துட்டு இந்த மான் வந்து நீர் இருக்குன்னு நினைச்சு வாயை வச்சு பருக போனா அங்க நீர் இல்லை, அது தளர்ந்து போய்விடும். அது மாதிரி தாகமும் அதுக்கு தீர்ந்து இருக்காது. அந்த காணல் நீர் போன்றதுதான் மற்ற சமயங்கள் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றார். சடங்கொண்ட சாத்திரத்தால் சாத்திரத்தார் சாக்கியர் சமன்குண்டர் மடங்கொண்டு விரும்பியராய் மயங்கி ஒரு பேய் தேர் என்று மிக அழகாக அந்த ஒரு பேய் தேர்ப்பின் குடங்கொண்டு நீர்க்கு செல்வார் அப்படின்ட்டு ஒன்னாம் திருமுறையில ஞான சம்பந்த பெருமானும் சொல்றார். இந்த சாக்கியர் சமன் ரெண்டையுமே சொல்றார். சமணம் பௌத்தம் இதெல்லாம் அந்த புறச்சமைகளை சொல்லி அதெல்லாம் பின்பற்றுனா அந்த காணல் நீரை பார்த்துட்டு ஒரு குடத்தை எடுத்துட்டு நீரை முன்பட்டு வரலான்னு போனவங்களுக்கு நீர் கிடைக்காதுல, அந்த மாதிரிதான் அந்த சமயங்களில் இருந்தால் நமக்கு நிச்சயமாக ஞானம் கிட்டாது என்பதை அழகாக உணர்த்தி இருக்கின்றார். அடுத்து சிவமல்லது இல்லை அறையே சிவமாம், தவமல்லது இல்லை தலைப்படுவார்க்கிங்கு, அவமல்லது இல்லை அரு சமயங்கள், தவம் வல்ல நந்தித்தாள் சார்ந்துய நீரே என்று சொல்லுகிறார். இந்த அறுவகை சமயத்தை பத்தி நம்ம சைவ சித்தாந்த நூல்கள் எல்லாவற்றிலுமே நாம் கருத்துக்களை பார்க்கலாம். நம்ம சிவஞான சித்தியார் சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த சிவஞான சித்தியார் அருள்வந்தி சிவாச்சாரியார் அருளியதுல பாயிரத்துல அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் என்று அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தலைவர் இதுதான் தலைவன், இவர் தான் இறைவன் அப்படின்னு இலக்கண வகையாலும் அளவையாலும் இதுவரைக்கும் நமக்கு உணர்த்தி கொண்டே வந்தவர் அந்த இறைவன். இறைவன் என்று நீங்கள் சொல்லக்கூடியவர் சிவபெருமான் தான் என்று நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார். சிவம் அல்லது இல்லை இறையே, அதாவது சிவத்தை சிவம் அல்லாது இறை என்பதே இல்லை என்று நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகின்றார். அதுபோல சிவயோகம் அல்லது சிவயோகம்தான் தவத்தை தருமை தவிர வேற எந்த யோகமும் தவம் என்று சொல்லப்படாது. சமயத்துறையில புகுந்து சிறக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு ஆறு சமயங்களும் வீணானவையே. அதனால அதுல எல்லாம் கிடைக்கிறது இந்த சைவத்துக்குள்ள வந்தா எல்லாமே தெளிவா தெரிஞ்சிடும். ஆக சிவயோக சமாதியில் தேறிய ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாதத்தை சேர்ந்து உய்யுங்கள். நல்ல ஒரு சிவயோக நிலையில் இருக்கக்கூடிய ஆச்சாரியனை அடைந்து உய்யுங்கள் என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது. சரி, ஆக தலைப்படுவார் அப்படி தலைப்படுதல்னா கூடுதல் சிறத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிவமாம் தவம் அல்லது தவம் இல்லை என்று மிக அழகாக இந்த பாடலிலே உணர்த்தி ஆறு சமயங்களை தலைப்படுவார்க்கு அவம் அல்லது வேறு எதுவும் இல்லை, எல்லாம் அவம்தான் வீண்தான், அவம்னா வீண் அர்த்தம் என்று மிக அழகாக உணர்த்தியுள்ளார். அண்ணலை நாடிய ஆறு சமயமும் விண்ணவராக மிகவும் விரும்பியே முன்னின்று அழியும் முயன்றிலராதலால் மண்ணின்றொழியும் வகையறியார்களே என்று சொல்லுகிறார். இந்த சமயங்களை ஏன் நம்ம உயர்வா சொல்வதில்லை என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய முத்தி வந்து பதமுத்தி தான், பரமுத்தி கிடையாது. அப்ப இறைவனை விரும்பிய ஆறு வகையான சமயங்களும் பதவிகளைத்தான் தருகிறது. அந்த பதமுத்திங்கிறது பதவிகள் தானே, தந்து விண்ணவர்களாக அப்படியே தேவலோகத்துல இருக்க வேண்டிதான். அதைத்தான் நமக்கு அதை விரும்பிதான் அந்த சமயங்களை எல்லோரும் விரும்புகின்றார்கள். அப்போ முன்போலும் துன்பம் தருவதாகிய இந்த பிறவி அறவே அழியணும் அப்படிங்கறத அவங்க முயற மாட்டார்கள். அதனால அவங்க கர்ம பூமியை விட்டு நீங்கக்கூடிய உபாயத்தை அறியாதவர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஆறு சமயமும் சொல்லும் போது பைரவம், மாவிரதம் சொல்லுவோம், அதான் காளாமுகம், பாசுபதம், சௌரம், கௌமாரம், கானாபத்தியம், ஆக இப்படி பலவேறு சமயங்கள் அறுவகை சமயங்கள்ங்கிற பேர்ல இருக்கு. அந்த சமயங்களும் அவங்க அவரவர் பதங்களாகிய முத்தியை தந்து தேவர்களாக்குமே தவிர நிச்சயமாக பரமுத்தியை தராது. அவற்றை மேற்கொள்பவர்கள் காமிய பலனை கருதித்தான் அதை செய்கின்றார்கள். அந்த சமயங்கள்ல சொன்னதை செய்யறதெல்லாம் ஆக நிச்சயமாக அவர்களுக்கு பரமுத்தி சித்தியாது என்று உணர்த்தப்பட்டுள்ளது. சிவகதியே கதி, மற்றுள்ள எல்லாம் பவகதி, பாச பிறவி ஒன்றுண்டு தவகதி தன்னோடு நேரொன்று தோன்றில் அவகதி மூவரும் அவ்வகையாலே என்று சொல்கிறார். இதுல சிவகதியோட உயர்வும் ஏனைய கதிகளோட இழிவும் உணர்த்தப்பட்டிருக்கிறது. கதின்னு சொல்லியாச்சுனாலே சிவகதி தான், அதுக்கு மேல வேற எந்த கதியும் கிடையாது. பரகதி சிவகதி, மற்றதெல்லாம் பிறவிக்கு ஏதுவாகிய கதிகள். அப்ப அந்த கதிகள்லாம் என்னதுன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த கதிகளை நாம் அடைந்தால் மீண்டும் நிச்சயமாக பிறவி, அதான் பதமுத்தின்னு சொன்னோம் இல்லையா, பிறவிக்கு கண்டிப்பாக வருவோம். அவற்றை சார்ந்தால் பாசத்தால் இடையறாது விளைவதாகிய பிறவியோடு ஒன்றுதல் தான் நிகழும். அப்ப பாசத்துல இடையறாது ஒன்றுன்னா கண்டிப்பா பிறவி வந்துடும். அப்ப நேரே சிவத்தை சார்வதற்கு வாயிலாகிய தவகதியோடு தோன்றில் வீணான பதமுத்திகள்ல சிக்கிய மும்மூர்த்திகள் அயன் மால் ருத்ரன் அந்த மூவரும் கூட அந்த தவகதியை பின்பற்றுவார்கள். அவங்க அந்த மார்க்கத்துல போய் அந்த பதவியில இருக்கிறாங்க, ஆனா இதை பற்றி தெரிந்து கொண்டால் அவர்களும் இந்த தவகதியை பின்பற்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேர் அப்படின்னா ஒப்பு, தனக்கு நேர் தான் அப்படின்னு தான் ஒன்றேயான தவகதி இல்லையே அப்படின்னு அழகா சொல்லியாச்சு. அப்ப தவகதி தன்னோடு தோன்றினா தவகதியானது தவத்தோனாகிய தன்னோடு தோன்றுமானால் தவகதியை பற்றாத அவகதியை பற்றி பதவிகளை பெற்ற மூவரும், அதான் மும்மூர்த்திகளும் அவ்வகையில இவர்களை பின்பற்றி ஈடேறுவார்கள். இவர்களை பார்த்து நல்ல புண்ணிய ஆத்மாக்களை பார்த்து அவர்களும் ஈடேறுவார்கள் என்று அறிய நாம் சிந்திக்காத ஒரு கருத்தினை நமக்கு இந்த திருமந்திர பாடலிலே திருமல தேவநாயனார் உணர்த்தி இருக்கின்றார். 100 சமயம் உளவா நுவலுங்கால் 6 சமயம் அவ்வாறு உட்படுவன 100 சமயங்கள் கொண்ட நெறினில்லா வீறு பரநெறி இல்லா நெறி என்றே. எத்தனையோ நெறிகள் இருக்கின்றன, ஆனால் சிவநெறி தனி சிறப்பு உடையது என்று சொல்லுகின்றார். 100 சமயம் சொல்லிட்டார், 100கணக்கான சமயங்கள், அதான் பல 100, அந்த 100கணக்கான சமயங்கள் இருக்கின்றன. அவைகள் உச்சமயங்கள் 6, புறச்சமயங்கள் 6 அப்படின்னு உள்ள அடங்கிரு. அந்த நூல்களில் கூறப்படுகின்ற சமய நெறிகள், அந்த சமய நெறிகள் கொண்ட விதிமுறை கண் இல்லா தனிப்பெருமை பரநெறியில் ஆம் சிவநெறி அன்றோன்னு சொல்றார். உயர்ந்தது சிவநெறி மட்டும்தான், பரநெறி மட்டும்தான். அப்போ புறச்சமயங்கள் இருக்குது. இப்ப அந்த அகமும் புறமும் ஆகிய சமய நெறிக்கண் இல்லாத தனிப்பெருமை பரநெறியாகிய சிவநெறியில் விளையும், இந்த நெறியில்தான் விளையும் என்று நமக்கு அழகாக எடுத்துரைக்கணும். அதனால மற்றப்பட்ட அந்த நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் மணன் சொல்றார் இல்லையா. பக்தி நெறி அறியாது அத அந்த திருவாசகத்திலையும் சொன்னது மாதிரி. அடுத்து கத்தும் கழுதைகள் போலும் கலதிகள் சுத்த சிவனெங்கும் தோய்வுற்று நிற்கின்றான். குத்தம் தெரியாதார் குணங்கொண்டு கோதாட்டி பித்தேரி நாளும் பிறந்தரிப்பாரே. பொருள் அறியாமல் கத்துகின்ற கழுதைகள் போன்ற மூடர்கள், கலதினா மூடர்கள், சுத்த சிவன் எங்கும் தோய்ந்து நிற்கின்றான் என்பதை தன்னோட அஞ்ஞானமாகிய குற்றத்தால் அறியாதவர்களாக, குத்தம் தெரியாதுன்னு சொல்றதுல தன்னுடைய குற்றம், தன்னுடைய குற்றத்தை, அது அஞ்ஞானம்தான் குற்றம். அதனால அவங்களால சிவபெருமானுடைய குணங்களை அறிந்து கோதாட்டினா பாராட்ட முடியாதவர்களாக, பித்தம் தலைக்கேறி நாளும் பிறந்து இறப்பார்கள், அந்த பிறவிக்கு வந்து கொண்டு இருப்பார்கள், பிறவி நீங்காது என்று நமக்கு அழகாக அதிலே சொல்லுகின்றார். ஆக பரசிவம் வந்து எஞ்சாத பூரணமாக அனாதியே இருக்கின்ற ஆணவமல காரியமாகிய அஞ்ஞானத்தால் தெரிய மாட்டாதவர்கள், அவங்களுக்கு எப்போதும் இந்த ஆணவமல காரியத்துல பிடிக்கப்பட்டிருப்பதுனால பரசிவம் வந்து எஞ்சாத பூரணமா நிறைந்து இருப்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. அதனால சிவகுணங்களை அவர்களால் பாராட்டவே முடியாது. அதனால பைத்தியம் பிடித்தவர்கள் போல மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து உழல்வார்கள். அப்ப சைவத்தில் வந்து அந்த சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெற்று சிவபெருமான இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியேங்கிற ஒரு உரைப்போட, வழுத்தி வீழினும் உன் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் என்று அது போல நம்ம வழிபட்டோம் என்றால் நிச்சயமாக பிறப்பிலிருந்து நாம் தப்பிக்கலாம். மயங்குகின்றாரும் மதி தெளிந்தாரும் முயங்கி இருவினை முளைமுக பாய்ச்சி இயங்கி பெறுவரேல் ஈரது காட்டில் பயங்கெட்டவர்கோர் பரநெறியாமே என்று சொல்லுகிறார். எது உண்மை சமயம் எத்தனை வாட்டி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை, காரணம் பக்குவமின்மை. அதனால மீண்டும் இதுதான் சிறந்த உண்மையான ஒரு சமயம் என்பதை உணர்வதற்கு ஒரு உபாயத்தை கூறுகிறார். 2 வகையாக பிரிக்கிறார் ஆன்மாக்கள். அதாவது மயங்குகின்றார் என்பது மலத்தில் பிணிப்புண்டு மயங்குகின்றவர்கள், அதாவது அஞ்ஞானத்தால தன்னையும் தலைவனையும் தடையையும் அறியாது மயங்குகின்றவர்கள். தானே தலைவன் என்பார், தன் ஆனந்தம் தலைவனை சார்ந்து வெளிப்படுகிறது என்பாரும், தன் அறிவால் அனைத்தையும் அறிந்த தான் சுகஸ்வரூபி சுகரூபி அப்படின்னு தெளிவாரும் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். பல வகையா இருக்காங்க, அதான் எல்லாருக்கும் மயக்கம்தான். இப்படி பல வகையா மயங்குறவங்க இருக்காங்கன்னு திருமூல தேவநாயனார் நமக்கு சொல்றார். நம்ம பார்த்தா என்ன செய்வோம், எல்லா அமைப்பையும் சரியான அமைப்புன்னு நினைப்போம். அதை அதோட ஃபாலோவர்ஸ் அதை பின்பற்றுறவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாம் எவ்வளவு ஒரு கிரமமா எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா அதெல்லாம் இல்லை, அது காணல் நீர் மாறுதான் அப்படிங்கிறத உணர்த்துறார். இந்த மதி தெளிந்தாரும் அப்படின்னா தலைவன் என்று கண்டிப்பாக ஒருவன் உளன் தருபவன் ஒருவன் வேண்டும். சித்தியார் சொன்ன மாதிரி அவன் எப்படி இருக்கின்றான் என்றால் நித்யானந்த வடி உடையவனாக இருக்கின்றான். தடையிலிருந்து நீங்கி அவனை அடைந்து அனுபவத்திலே சிறந்து இருக்கக்கூடிய ஒரு நெறி எதுனா சிவநெறிதான் அப்படின்னு தெளிந்தவர்களும் இருவினை முயங்கி அப்படின்னு சொல்றார். நல்வினை தீவினைகளோட கூடி அந்த தெளிந்தார் வந்து பிராரத்த வினையோட கூடி மயங்கினார் இருக்காங்களா, ரெண்டு ரகம் பார்த்திருக்கோம், தெளிந்தவர்கள் ஒருத்தர் மயங்கினவர்கள் ஒருத்தர். தெளிந்தவர்கள் பிராரத்த வினையோடு கூடுறாங்க, மயங்கியவர்கள் பிராரத்த வினையோ பிராரத்தோட பின்னி அது மட்டும் இல்லாம ஏனைய ஆகாமிய செஞ்சித வினைகள் அது ஏற பெற்று கூடி அதற்றோடு கூடி இருக்கின்றார்கள். இப்ப முளை முக பாய்ச்சி அப்படின்னா வினைகள் பாழான குகை வாயில்களில் பாய செய்து வினைகளை இல்லையா, முகப்பு பாய்ச்சிங்கிறது முகப்பாய்ச்சி அப்படின்னு விகாரப்பட்டிருக்கிறது. அடுத்து இயங்கி அப்படின்னா வினை கெட்ட ஆன்மாக்கள் இயங்குவதற்குரிய இடம் திருவடி பற்று ஒன்றுதான். அதனால் இயங்கி அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அந்த வினைக்கேற்ப இடம் எதுனா திருவடி அப்படிங்கறத காட்டியிருக்கார். இயங்கி பெறுவரேல், திருவடி சார்பை பெற்றால் பெறுவரேல். ஈரது காடு அப்படின்னா சுடுகாடு, அதாவது அதான் அந்த ஊழி முடிவுல பயம் கெட்டவர். சுவாமிக்கு பயம்னா என்னன்னே தெரியாது, அவர் ஆன்மாக்களுக்கெல்லாம் அபயத்தை வழங்கி கொண்டிருக்கிறவர், அவருக்கு எப்படி பயம் தெரியும். ஆகையால் அப்படி அச்சமற்றவராகிய சிவபெருமான் அழகாக அங்கே என்ன செய்கின்றார், பயம் கெட்டவர்கோர் பரநெறி ஆமி என்று சொல்லுகிறார். அந்த பரநெறி ஓ கெட்ட பயம் கெட்டவர்க்கு ஓர் பரநெறி அப்படின்னா கெட்டவர்க்கு உரியதோர் பரமார்க்கம், அதான் அதாவது உன்னதமான பரநெறி நமக்கு விளையும் என்று நமக்கு சொல்லியிருக்கின்றார். அப்போ தெளிந்தவர்கள் மயங்கியவர்கள் ரெண்டு பேருமே எப்படியாவது ஒரு வகையில அந்த வினைகளில் இருந்து மீண்டு அந்த வினை கெட்ட பின்பாக திருவடியை பற்றி திருவடி சார்பை பெற்று அந்த பரநெறியை பின்பற்றி பரத்தை அடைவார்கள் என்று உணர்த்துகிறார்.